மோகமல் மூன்றாவது பாகத்தின் இரண்டாவது அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதி. ஓய் பாபு, ஓய் உம்மத்தானையா? திடுக்கிட்டு கண்ணை திறந்தான் பாபு. என்னையா, காலையிலே தூக்கம், ராத்திரி சினிமா கினிமா? மலங்க விழித்தான். யார் இது? அட, பாலு ராமுவா? ஆமாம், ராமுதான். நம்மை தேடிக்கொண்டா? பரபரவென்று எழுந்தான். வரணும் வரணும், உள்ள வாங்கோ. காலமே டிஃபன் சாப்பிட்ட மயக்கம், வாங்க வாங்கோ என்று மரியாதையிலும் ஒருவித அச்சத்திலும் தடுமாறிக்கொண்டே தலையணையை எடுத்து வைத்துவிட்டு ஜமகாலத்தை கீழே விரித்தான். மூலையிலும் அங்கும் இங்கும் கிடந்த கடதாசிகளையும் துரும்புகளையும் எடுத்து எறிந்தான். பாலூர் ராமு இரண்டு சீடர்களுடன் வந்திருந்தார். ஆமாம், மாம்பழம் ரூமுக்கு போயிருந்தேன், இங்க மாத்திட்டு வந்துட்டதா சொன்னான். வந்தேன். இன்னும் இரண்டு தூசு துரும்பை தட்டி எரிய போனவன் கீழே பார்த்தான். கார் நின்று கொண்டிருந்தது. ஒரு வருஷமும் மெட்ராஸ் வாசமாமே. ஆமாம், ரொம்ப நன்னா இருக்கு. அண்ணா கிட்ட நானும் சொல்லிண்டேங்கிறத மறந்து போயிட்டுதா? நானும் மாம்பழத்துல தானே இருக்கேன், வரப்படாதா? இல்ல வந்திருக்கேன்னு தெரியப்படுத்தப்படாதா? வரணும்னு தான் என்று பாபு என்ன சொல்வதென்று தெரியாமல் இழுத்தான். ஒழியலையோ? ஒழியாமல் என்ன, பின்ன வரதுக்கு என்ன? சரி, அது போயிட்டு போறது, நான் வந்துட்டேன், இனிமேலாவது வரலாமல்லையோ? என்ன அண்ணா இப்படி சொல்றேன்? அதான் சரின்னுட்டேனே. அண்ணா காலமான போது வந்திருந்தேன், அப்ப பார்த்தது இல்லையா? ஆமாம். அப்புறம் பார்க்கவே இல்லை. இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மாம்பழம், திருவல்லிக்கேணி, கபாலி கோயில், டவுன், நாலு இடத்துல கேட்டேனே அண்ணா கச்சேரியை. கேட்டுட்டு அப்படியே போயிட்டீராக்கும். எங்கேயாவது பிடிச்சுடப் போறானின்னு. ஆலூர் ராமு எதற்காக திடீரென்று வந்திருக்கிறார், எதற்காக இப்படி இவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்று குழம்பினான். ரங்கண்ணா வீட்டில் இரண்டு தடவை பார்த்ததுதான். அப்போது கூட அவர் முகம் கொடுத்து பேசினதில்லை. யார் என்னை என்று ரங்கண்ணாவையே கேட்டு தெரிந்து கொண்டார் அப்போது, அவ்வளவுதான். மூணு நாலு மணி நேரம் பாடிவிட்டு சிரமப்படுற போது நான் வேற வந்து பேச்சு கொடுக்கணுமா? இந்த நொண்டி சால்ஜாப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். நீர் பண்ணினது தப்பா இல்லையா? தப்புதான் என்று சிரித்தான் பாபு. தப்புக்கு தண்டனை உண்டா இல்லையா? உண்டு. அப்படின்னா தம்புராவை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ராகம் பாடி கீர்த்தனம் பாடும். தண்டனை தான். பின்ன என்ன? அதுக்கு சொல்லலைன்னா இட்லி பொங்கல் எல்லாம சங்கீதத்தை அமுக்கிக்கிண்டு வயத்துக்குள்ள கிடக்கு என்றான் பாபு. அதையெல்லாம் மீறிண்டு தான் வரும் நிஜ சங்கீதம். அவர் விடுகிற வழியா இல்லை. எதற்காக திடீரென்று வந்தார்? இவ்வளவு உரிமை கொண்டாடுகிறார். இவருக்கு காக்கைகள் இரண்டு மூக்கில் குளறும் குரல். ஆனால் ஞான பலத்தினாலும் சாதக பலத்தினாலும் அதை வசப்படுத்தி இருக்கிறார். திவ்யமான சரீரம் என்று இரண்டு பத்திரிகைக்காரர்கள் ஓயாமல் எழுதி எழுதி ஸ்தாபித்தும் விட்டார்கள். ஐசிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இவர் சொன்ன சொல்லுக்கு தலை சுற்றி ஆடுகிறார்கள். சங்கீத உலகில் முதல் பீடம் கொடுத்திருக்கிறார்கள். இவரும் கம்பீரமாகத்தான் நடந்து கொள்கிறார். பத்து கச்சேரி விளம்பரமானால் நாலு கச்சேரி தான் செய்வார், மீதியெல்லாம் அசௌகரியத்தால் ரத்தாகிவிடும். என்ன யோசிக்கிறீர், நடக்கட்டும். பாபு தம்புராவை சுருதி சேர்த்து மீட்டினான். தம்புராவின் நாதத்தில் லயித்தான். நேற்று இரவு ஆரம்பித்த பேகடா இன்னும் உள் மனத்தில் ஒலித்து கொண்டேதான் இருந்தது. பல் தேய்க்கும் போது கூட அந்த ஞாபகத்தில் கை நின்று விட்டது என்று. அதைத்தான் ஆரம்பித்தான். ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் பலே பலே, பேஷ் பேஷ் என்று தட்டி கொடுக்கிறார் போல உறக்க பலே போட்டார் ராமு. ஆனால் பத்து நிமிஷம், இருபது நிமிஷம், முப்பது நிமிஷம் ஆயிற்று. ராகம் இன்னும் நிற்கவில்லை. ராமு பலே பேஷ் என்று தட்டி கொடுப்பதை நிறுத்திவிட்டார். நாற்காலியை விட்டு கீழே விரிப்பில் உட்கார்ந்து கொண்டார். கண்ணை மூடி ஆஹா ஆஹா என்று மெய்மறந்து உட்கார்ந்திருந்தார். கீர்த்தனம் பாடி ஸ்வரம் பாடி முடித்து கால் நிமிஷம் கழித்துத்தான் கண்ணை திறந்தார். ஆரம்பத்தில் இருந்ததற்கும் இப்போது இருந்ததற்கும் சம்பந்தமே இல்லை. ஆளின் தன்மை தோரணை எல்லாம் மாறிவிட்டது போலிருந்தது. பார்வையிலும் அந்த தட்டி கொடுக்கிற பொன்முறுவல் இப்போது இல்லை.
அடேயப்பா, அசாதாரணமா இருக்கே
என்று சொன்னார். அவர் மேலும் பாடச் சொன்னபோது அவன் தயங்கவில்லை. அவர் கேட்டதையெல்லாம் பாடினான், மெய்மறந்து பாடினான். உயிரும் உடலும் மனமும் ஒன்றா பாடினான். அண்ணா போட்ட பாதை இப்ப ஜிலு ஜிலுன்னு விளக்கும் மத்தாப்பமா போட்டாப்ல இருக்கு. அண்ணா எங்களுக்கெல்லாம் இவ்வளவு சொல்லிக் கொடுக்கல, நீர் மகாபாகியசாலியா. அண்ணாவுக்கு மேல ஞானப்பழமா இருக்கீர். சொல்லாதீங்க அண்ணா, அண்ணா சமுத்திரம், மீதி எல்லாரும் அதுல மிதக்கிற துரும்பு என்றான் பாபு. ராமுவின் முகம் மாறிவிட்டது. வெட்கினார் போல பேசாமல் இருந்தார்.
வாஸ்தவம்,
நீங்க இப்படி துரும்பா நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அப்படியே வித்தையெல்லாம் பொங்கி பொங்கி உம்மை வந்து அடைஞ்சிருக்கு என்று குரல் தழதழக்க கலங்கினார் ராமு. அண்ணாவை நாங்கள்லாம் தெரிஞ்சுக்காமலேயே விலகி வந்துட்டோமே. ராமுவின் அகந்தையெல்லாம் அந்த கண்ணீர் துளியில் கரைந்து மறைவது போல் இருந்தது. அண்ணா இதை எங்கிருந்தோ பார்த்து கொண்டுதான் இருப்பார். பாட்டி, நீங்கள் பார்க்கவில்லையே இதை.
நாலு நாள் முன்னால பாபநாசத்துல கச்சேரி, சாமி கண்ணு தான் மிருதங்கம் வாசிச்சார். அப்புறம் வந்து பேசின் இருந்தார், உங்களை பத்தி சொன்னார் 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 அப்படி சொன்னார். உடனே போய் பாருங்கோன்னு சொன்னார், வந்தேன். ஆனா இப்படி பிரம்மானந்தத்தை அனுபவிக்க போறோம்னு நினைக்கவே இல்லைனா. நீங்க ரொம்ப பெரியவரையா என்றார் ராமு.
நீங்க இப்படியெல்லாம் பேசவே கூடாதுன்னா, எனக்கு என்னமோ பண்றது. வேண்டாம்,
சொல்லணும்னு சொல்லல, வாயில வரது சொல்றேன், என்ன பண்றது.
வேண்டாம், அது இருக்கட்டும். இந்த மெட்ராஸ்ல இந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்றேன். என்ன பண்றது,
யார் கண்ணிலும் படாம எப்படி ஒளிஞ்சின்னு இருக்க முடியறதுன்னு கேட்கறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்.
இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலையா இருக்கேன்.
என்னது என்னது, கம்பெனிலா வேலையா?
ஆமாம்.
என்னத்துக்காக? என்னையா பரளையா இருக்கு?
ஏன்
என்னத்துக்கு வேலை?
பிழைப்புக்குத்தான்.
பிழைப்புக்கா? என்னையா இது?
ஏன் என்ன?
மாசம் 36 கச்சேரி வருமேயா உங்களுக்கு?
கச்சேரியே வேண்டாம்.
கச்சேரி வாண்டாமா? ஏன் வாண்டாம்?
அண்ணா அதுக்கெல்லாம் இப்ப அவசரம் இல்லைன்னு சொல்லியிருக்கார்.
அண்ணாவா சொன்னார்?
ஆமாம், காலமாரத்துக்கு 7-8 நாள் முன்னால் சொன்னார்.
நான் இப்போ மாம்பழம் மயிலாப்பூர் எல்லாம் பெரிய பெரிய கச்சேரிகளா வைக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டேனே.
அண்ணா அண்ணா, வேண்டாம் வேண்டாம், வாய திறக்கப்படாது.
என்னையா இது? அண்ணா என்னத்துக்காக அப்படி சொன்னார்?
என்னத்துக்கோ சொல்லிவிட்டார், அவ்வளவுதான்.
நிஜம்தானா?
ஒவ்வொரு எழுத்தும்
விசித்திரமா இருக்கே
என்று சீடர்களை பார்த்தார் ராமு.
அப்போ எப்பத்தான் சபைக்கு வர்றதாம்?
இப்ப இல்லை, போகட்டுமே கொஞ்ச காலம்.
எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை.
ராமு குழம்பினார் போல் உட்கார்ந்திருந்தார்.
அது சரி, எத்தனை வருஷம் இப்படி இருக்கிறதாம்?
இப்ப கணக்கு போட முடியுமா? தானே ஒரு நாள் கிளம்பினாலும் கிளம்பும்.
அதுவரை எங்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லாம பாடிட்டு இருக்கலாம்.
பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே, நீங்க இன்னைக்கு பாடுற வாழ்க்கையெல்லாம் தலைமை ஸ்தானத்துல இருக்கேள்.
இருக்கிறதாகவே வச்சுக்கவும், நீங்க கம்பெனியில வேலை பார்க்கிற வரையில் என் நிலைமைக்கு பங்கம் இல்லை.
நீங்க சாப்பிடலையே?
இனிமே தான்.
என்னோடவே சாப்பிட்டுடலாம்.
இல்ல இல்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்.
மணி 12 அடித்தது. மேலும் 10 நிமிஷம் பேசிக்கொண்டிருந்தார்கள். ரங்கண்ணா, அவர் சம்சாரம், உலக விஷயங்கள் எல்லாவற்றையும் பற்றி பேசினார்கள். சாமி கண்ணு சொன்னதை கேட்டுத்தான் வந்தாராம் அவர்.
இப்படி ஏமாந்து போவேன்னு நினைக்கவே இல்லை என்று புறப்படும் போது சொன்னார் ராமு.
அடிக்கடி வந்துண்டாவது இருங்கோ. இங்க துப்பலாமண்ணா என்று புகையிலையை குதப்பிக் கொண்டிருந்த அவருக்கு பக்கத்து வீட்டு ஓட்டுச் சார்பை காட்டினான் பாபு.
ஞாயிற்றுக்கிழமையில தான் இப்போ உங்களை பார்க்க முடியும்.
ஆமாம்,
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எக்மோரில் கச்சேரி இருக்கு.
வரேன். மாடிப்படி இறங்கும்போது வீட்டுக்காரர் ராமுவுக்கு ஒரு சிரிப்புடன் கூழை கும்பிடு ஒன்று போட்டார். பதிலுக்கு ஒரு கும்பிடு போட்டுக்கொண்டே இறங்கினார் ராமு.
பெரியவர் யாரு?
வீட்டுக்காரர். காரில் ஏறிக்கொண்டார்கள் ராமுவும் சீடர்களும். கட்டாயம் வாங்கோய்யா அடுத்த வாரம்.
கட்டாயம் வரேண்ணா. சீடர்களும் வரேண்ணா என்று மரியாதைக்காக கும்பிடு போட்டார்கள் அவனுக்கு. கார் புறப்பட்டு விட்டது.
பாலு ராமு இல்லை இவரு என்றார் வீட்டுக்காரர் திரும்பி வரும்போது.
ஆமாம், வீட்டுக்காரர் இதுவரையில் இல்லாத மரியாதையுடன் வேஷ்டியை காலுக்குள் இடுக்கிக் கொண்டு பாபு போக ஒதுங்கிக் கொண்டார்.
தேனா ஊத்திப்பிட்டீங்களே இன்னைக்கு. இப்பேற்பட்டவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, எனக்கு தெரியவே இல்லையே.
வீட்டுக்காரர் பிரமித்து நின்றார்.
அவங்க பாட்டுக்கு மேலே இருக்கு. இங்க அந்த அம்மா கூட கண்ணால தாரதாரையா விட்டுட்டாங்க.
ஆமாம், உங்களை பார்க்கத்தான் வந்தாங்களாம்.
யாரு?
அட, வந்தாங்களா?
உள்ள இருக்காங்க. நீங்க பாடுறத கேட்டுட்டு அப்புறம் போறேன்னு உள்ளேயே உட்காந்துக்கிட்டாங்க.
அப்படியா? எப்போ வந்தாங்க?
10:30 வந்துட்டாங்க.
அடேடே, வாங்களே உள்ள.
பாபு அவரோடு உள்ளே போனான்.
என்ன இம்மனா, எப்போ வந்த?
2 மணி நேரம் ஆச்சு.
மாடிக்கு வரப்படாதோ?
யார் யாரோ இருந்தாங்க போல இருக்கே.
சாப்பிடலையே?
ஆயிடுத்து.
நீங்கள் குளிக்க கூட இல்லை. உங்கள் பாட்டில் நாங்கள் எல்லாரும் குளிச்சிட்டோம் என்றார் வீட்டுக்காரர்.
முன்தலையில் க்ஷவரம், அரை கிராப்பு என்ற இந்திய கிராப்பு, கழுத்தில் மாலையாக போட்ட ஒரு 3 முழத்துண்டு, கீழே தொப்புளுக்கு மேலும் கணைக்காலின் கீழ் இறங்காமலும் கட்டியிருந்த ஒரு 4 முழத்துண்டு, மூக்கு நுனியிலும் அடியிலும் பொடி போடுகிற கருப்பும் நைப்பும்.
நாம குளிச்சாச்சு, இனிமே நம்ம குளிப்பாட்டின தீர்த்தமே குளிக்கப் போகுது
என்றார் மூக்கடைப்புடன்.
ஏதேது பிரமாதமா பேச்சு பேசுறீங்களே என்றான் பாபு.
யமுனா, கொஞ்சம் இறேன், குளிச்சு சாப்பிட்டு விட்டு வந்துடுறேன்.
மாடிக்கு போய் துண்டை எடுத்து வந்தான் அவன்.
ஹோட்டலுக்கு போய் திரும்பி வரும்போது 1:30 ஆகிவிட்டது.
யமுனா புஸ்தகங்களை புரட்டி கொண்டிருந்தாள்.
சென்ற தடவை பார்த்த சோர்வும் இளைப்பும் நீங்கியிருந்தது. உடலில் சற்று கருமை குறைந்திருந்தது.
சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள் போல் இருக்கிறது.
ரொம்ப நேரம் காக்க வைத்து விட்டேன்.
இல்லாட்டா இந்த மாதிரி பாட்டு என்னைக்கு கேட்க போறேன்?
நீயும் ஆரம்பிச்சாச்சா? 2 பேர் ஆயிடுத்து, நீயும் இப்போ.
இல்லை பாபு, இவ்வளவு விஸ்தாரமா நீ பாடி நான் கேட்டதே இல்லை. 2 மணி நேரம் நான் இந்த உலகத்திலேயே இல்லாமல் இருந்தேன்.
அப்புறம்?
அப்புறம் என்ன, இறங்கி மாடியிலே வந்து இப்போ உட்காந்துருக்கேன்.
நல்ல வேளை மாடியா பார்த்து இறங்கினாயே கீழே இறங்காமல்.
நீ இதெல்லாம் எங்க கத்துண்ட? எப்ப கத்துக்கிட்ட?
ஒரு பக்கம் முழுக்க மறைச்சு வச்சிருக்கிய இத்தனை வருஷமா? மறைக்கிற வழக்கமே எனக்கு கிடையாதே.
ஆமாம்,
நீ கேட்டதில்லை. 2 நாள் கேட்டா புளிச்சு போயிடும்.
இது என்ன பாலா?
பத்மாசினி சௌக்கியம்தானே?
சௌக்கியம்தான், உன்னை கேட்டதா சொல்ல சொன்னாங்க.
பிடுங்கள் இல்லாமல் இருக்கோல்லையோ?
எனக்கு ஒரு கவலையும் இல்லை. பத்மாசினி, பிரசிடென்ட் அம்மாள், குழந்தைகள் எல்லாரும் பிரியமாத்தான் இருக்கிறார்கள்.
பத்மாசினி பயமுறுத்தினாலோ?
அதுவும் இருக்கு. அதையெல்லாம் லட்சியம் பண்ண முடியுமா? 10 நல்லது இருக்கிற இடத்துல ஒரு நெருங்கி முள் இருக்கத்தான் செய்யும். மிதிக்காமல் போக வேண்டியது தான், இல்லாட்டா காலில் படாமல் பூத்தா போல நடக்க வேண்டியது.
புரசவாக்கத்துக்கு போனியா?
நேராக இங்கே தான் வரேன்.
போகணுமா?
போகணும்.
எப்ப?
நீ எப்போ கிளம்புறியோ அப்போதான்.
இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு, சிரமமாக இருக்கு. கொஞ்சம் காலை நீட்டி விட்டு கிளம்பலாமே.
சரி, அப்போ நான் கீழே இருக்கட்டுமா?
உன் இஷ்டம். வேணும்னா புஸ்தகம் இருக்கு.
பாபு பெஞ்சில் காலை நீட்டி படுத்தான். கண்ணை மூடினான். தூக்கம் வரவில்லை.
மனசை தூக்கத்தில் குவித்து பார்த்தான், சூன்யப்படுத்தி பார்த்தான். பயனில்லை. புரண்டு புரண்டு படுத்தான். யமுனா வெளிர் ஆரஞ்சில் ஒரு புடவையையும் அரக்க சிவப்பில் ஒரு ரவிக்கையும் அணிந்திருந்தாள். பகல் நிசப்தமாகத்தான் இருந்தது. இரண்டு மூன்று வீட்டுக்கு அப்பால் இருந்த அரச மரத்தில் கூடு கட்டியிருக்கும் கழுகு நீல வானில் பறந்து வட்டமிட்டது. வளைந்து வளைந்து சற்றைக்கொரு தடவை கத்திற்று. கலாயி போசலியா என்று நாலைந்து நாணல் ஊதலை சேர்த்து ஊதுகிறா போன்ற குரலில் ஒருவன் கத்திக்கொண்டு போனான். உடல் அயர்ந்திருந்ததே தவிர தூக்கம் கொள்ளவில்லை. பிற்பகலின் நிசப்தம் நிசப்தமாக இல்லை. மனதுக்குள் ஏதோ இறைச்சல் மாதிரி இருந்தது. மேல் காதுக்கு கேட்காத அந்த இறைச்சல் உட்செவியில் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. தூக்கத்தை வராமல் தடுத்து கொண்டிருக்கும் இந்த தொல்லை எது? இந்த இறைச்சல் எது? யமுனாவை பார்த்தான். ஆமாம், அவள் இங்கு இருப்பதுதான் இறைச்சல் மாதிரி இருக்கிறது. தெற்கு பக்கத்து ஜன்னல் பக்கம் திரும்பி நாற்காலியில் உட்கார்ந்து ஏதோ வாசித்து கொண்டிருக்கிறாள். ஆமாம், நிச்சயமாக அவள் இங்கு இருப்பதுதான் இறைச்சலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. 5 நிமிஷமாக கண்ணை மூடி மூடி இவள் உருவத்தைத்தான் பார்க்க முடிகிறது. கண் மூடலில் சங்கிலி இறங்கும் சிவப்பு படுதாவில் இவள் உருவம்தான் தெரிகிறது. உடலில் ஒரு பரபரப்பு. கால் விரலை தூக்கி ஜன்னல் கம்பியை பற்றும் போது கால் நடுங்குகிறது. ஏன் கை நடுங்குகிறது? உடல் எங்கிலும் ஒரே நடுக்க முள்ளோட்டமாக அசைவது தெரிகிறது. சூடு வேறு. மாதக்கணக்கில் எண்ணெய் தேர்த்து கொள்ளாமல் ராக்கன் விழித்தது போல உடலில் ஒரு சூடு. உள்ளத்தில் ஏன் இந்த கவலை, ஏக்கம்? கவலையா படுகிறேன்? சந்தோஷமாக இருப்பது போலல்லவா இருக்கிறது? ஏன் தூக்கம் வரவில்லை? எப்படி இவள் என்னோடு தைரியமாக இந்த தனி அறையில் உட்கார்ந்திருக்கிறாள்? வீட்டுக்காரர்களுக்கு பயப்படவில்லையா? நான் கூட பயப்படவில்லை என்றுதான் தோன்றுகிறது. பாலூர் ராமு வந்த பிறகு வீட்டுக்காரர் மனதிலும் அவர் வீட்டாரின் மனதிலும் நான் உயர்ந்திருக்கிறேன். அவர்கள் மாறித்தான் இருக்கிறார்கள். அவர் சிரிப்பிலும் ஒதுங்கி வழிவிடும் மரியாதையிலும் இந்த மாறுதல் பளிச்சென்று தெரிகிறது. என்னை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார்கள் அவர்கள். ஆனால் இவள், இவளுக்கு இந்த காப்பு ஏது? எந்த தைரியத்தை வைத்து கொண்டு இவள் இப்படி உட்கார்ந்திருக்கிறாள்? பேசினாலும் பாதகம் இல்லை, பேச்சும் இல்லை. கீழே இருப்பவர்கள் ஏதாவது நினைத்து கொண்டால் இவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை? நிம்மதியாக இருக்கிறதாம், பத்மாசனியோ நானோ கூட இருக்கும்போது. யமுனா, என் மனம் புயல் போல் இறைந்து கொண்டிருக்கிறதே, உனக்கு கேட்கவில்லையா? முதுகை காட்டிக்கொண்டு நிம்மதியாக எங்கோ பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாயே. எனக்கென்னவோ மாவு மிஷினுக்கு அருகில் கடலில் விளிம்பில் உட்கார்ந்திருப்பது போல் இருக்கிறது. மணி என்ன ஆறுது யமுனா? 2:45. உனக்கு இன்னும் தூக்கம் இல்லையாக்கும். 2:45 ஆயிடுதா? வெயில் கண்ணை கூசுறதா? ஜன்னல் கதவையெல்லாம் சாத்தி விட்டு கொஞ்ச நேரம் தூங்கேன். நான் வேணும்னா கீழே போய் பேசின்னு இருக்கேன்.
வேண்டாம், புரச வாக்கத்துக்கு போகணும்னு தேவையில்லை. அடுத்த வாரம் போகலாம்.
பின்ன எங்க போறது? நீ தூங்கேன். குருட்டு வெயிலாம் அடிக்கிறது, உடம்பு அசத்துறது, எனக்கு கூட கொஞ்சம் கண்ணை மூடினா தேவையில்ல போல இருக்கு.
அப்ப சரி, 5 மணி ஆச்சுன்னா பீச் பக்கம் போகலாம்.
அப்ப நான் கீழே போய் படுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் தூங்கு.
கீழே இறங்கி போனாள் அவள். பாபு ஜன்னல் கதவுகளை சாத்தி தினசரி பத்திரிகையை பிரித்து முகத்தின் மீது போட்டுக்கொண்டான். மனம் ஒரு நிலையில் இல்லை. பாலூர் ராமு பிசாசு மாதிரி வந்து மயக்கி விட்டு போகிறார். எனக்கே தெரிகிறது, நான் கச்சேரி செய்ய கிளம்பினால் அவர் படுத்து போய்விடுவார். அண்ணா உத்தரவு அவருக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியை கூட அளித்திருக்கும். என் குரல் நன்றாக இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறார்கள் கேட்கிறவர்கள் யாரும். ஆனால் இது போதுமா? போரையும் களியாட்டத்தையும் காதலையும் வெறுப்பையும் அசட்டையையும் அகம்பாவத்தையும் என் குரலில் காண்பிக்க முடியுமா? சொல்லுக்கு இருக்கிற அத்தனை வேகங்களும் நுணுக்கமான துணிகளும் குரலில் வருமா? போரை நினைத்து பாடும்போது போர்க்களத்தின் களரி அமளிப்பட வேண்டும்.
புத்திர சோகத்தை நினைத்து பாடுகையில் தந்தையரும் தாய்மார்களும் மக்களும் உளம் வெடிக்க வேண்டும். வாஞ்சையும் பக்தியும் தோல்வியும் வெற்றி எக்காலமும் தனிமையும் கூட்டமும் இறைச்சலும் மௌனமும் குரலாக வடிய வேண்டும். உலகிலுள்ள எல்லா கலைகளும் சொல்ல முடியும், செய்திகளை குரல் சொல்ல வேண்டும். மற்ற கலைகளின் ஆற்றல்கள் எல்லாம் குரலில் தேங்குமா? சிற்பமும் சித்திரமும் கதையும் நாவலும் கவிதையும் பேச்சும் தனிச்சிறப்பாக சொல்லும் செய்திகள் என் குரலில் ஒலிக்குமா? பாலூர் ராமுவின் பதவியை நினைத்தால் ஒரு மாதத்தில் பிடித்து விடலாம். இந்த சுமை தாங்கியின் மீது ஏறி உட்காருவதா என் லட்சியம்? ஒரு எம்பு எம்பினால் எட்டிவிடக்கூடிய இதுவா? நான் நினைக்கும் உயரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த சுமை தாங்கி கண்ணுக்கு கூட தெரியாது. குப்பைக்குழியின் பள்ளமும் இதன் உயரமும் ஒன்றாகத்தான் இருக்கும். நீதிபதியின் தலைகளும் பத்திரிகைக்காரர்களின் தலைகளும் மற்ற எளிய தலைகளோடு தலைகளாக ஒரு மட்டமாகத்தான் தெரியும். அவ்வளவு உயரத்தில் இவை என் கண்ணில் கூட படாமலும் இருந்துவிடலாம். ராமு, நீர் ஏன் கவலைப்படுகிறீர்? உம்மோடு நான் போட்டிக்கு வரவே மாட்டேன். குளிர் விட்டு நிம்மதியாக இருக்கலாம் நீர். அண்ணாவின் கண் பார்வையில் இத்தனை நாள் வளர்ந்துவிட்டு இந்த சின்ன ஆசைகள் எனக்கு நிச்சயமாக வராது. ஆனால் உங்களுக்கு எப்படி வந்தது என்று நினைக்கும் போதுதான் புரியவில்லை. நான் இப்படி மூலையில் உட்கார்ந்திருக்கத்தான் பிறந்திருக்கிறேன். வெளிச்சமும் மேடையும் எனக்கு வேண்டியதில்லை. இன்று வேகடை ராகம் எப்படி இருந்தது? நானா பாடினேன்? ராகத்தின் அழகு அது. அதுவாக பாடிக்கொண்டது. புஷ்பம் மலர்வது போல தன்னையே மலர வைத்துக் கொண்டது. இப்படியே நிதபாசாரி நிபதசா என்று மந்திரத்தில் மனனம் செய்து கொண்டே இருந்தால் திருப்பி திருப்பி மந்திர சஞ்சாரங்களை நாடிக்கொண்டிருந்தது மனம். மனம் அப்படியே தீர்க்கமாக மந்திர பஞ்சமத்தில் லயித்து கொண்டே தூக்கத்தின் அணைப்பில் மெதுவாக விழுந்தது. கண் விழித்தபோது தினசரி பத்திரிகை மார்பில் நழுவி கிடந்தது. எதிர்வீட்டு மாடியில் மஞ்சள் வெயில் பூசி இருந்தது. மணியை பார்த்தான், 5:30. விறுவிறுவென்று கீழே போய் முகத்தை அலம்பிக் கொண்டான்.
தூக்கம் வரல வரலன்னு சொன்ன ஆளை பார்த்தீங்களா
என்று தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த யமுனா சிரித்தாள்.
பாடின அசதி 3 மணி நேரம் இல்ல உசுர கொடுத்து பாடியிருக்காங்க
என்றாள் வீட்டுக்காரர் மனைவி. யமுனா முகம் கழுவி தலையை சீவி தயாராயிருந்தாள். பளிச்சென்று புது மஞ்சள் குங்குமம் நெற்றியில் ஒளிவிட்டது. நெற்றியையே அழகுபடுத்தியிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் தெருவோரத்தில் புற்று ஈசலாக ஊர்ந்து கொண்டிருந்தது. பரீட்சை ஹாலுக்கு எதிரே கடற்கரை சாலையை கடந்து அலையின் அருகே போய் உட்கார்ந்தார்கள். இருவரும் கடல் நடுவில் கட்டுமரத்தின் பாய்கள் கரையை நோக்கி பம்மி வந்து கொண்டிருந்தன. 4-5 கட்டுமரங்கள் கரையை அணுகி கொண்டிருந்தன. ஒவ்வொரு கட்டுமரமும் வரவர கும்பல் பெருகி கொண்டிருந்தது. அந்த இடத்தில் ஒரு இளைஞன் காமிராவை பிடித்து கொண்டு கரை தட்டும் கட்டுமரத்தை குறிவைத்து கொண்டிருந்தான். கட்டுமரத்திலிருந்து குதித்த ஒருவன் சீறி வரும் அலையோடு கட்டையை கரையில் தள்ளினான். கரையில் ஏறியவுடனேயே இளைப்பாறவோ நிற்கவோ செய்யாமல் துடுப்பை எடுத்துக்கொண்டு ஒருவனும் வலையை எடுத்துக்கொண்டு ஒருவனுமாக விறுவிறுவென்று குப்பத்தை நோக்கி நடந்தார்கள். கடலை திரும்பிக்கூட பார்க்கவில்லை இருவரும். பின்பு வந்த கட்டுமரக்காரர்களும் அப்படியே கரையேறின சுருக்கில் துடுப்பும் வலையுமாக குப்பத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். தூரத்திலும் தொடுவானிலும் கட்டுமரங்களின் பாய்கள் கருப்பாக தெரிந்தன. 50-60 இருக்கும். எங்கேயோ படையெடுத்து வெற்றியின் எக்களிப்புடன் ஆடுவது போல ஆடி வந்தன. தொங்கும் மேகங்களின் கரிய வெண்மையும் வானின் மாபெரும் வட்டமும் நீளமும் கண்ணையும் நெஞ்சையும் கவர்ந்து நிறுத்தின. யமுனா விழியை வீசி அமைதியாக அமர்ந்திருந்தாள்.
காலமா வந்திருந்தாங்களே, யாரு பாபு அது?
வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாரு.
சொன்னார், பாலூர் ராமு. அவர்தானா?
ஆமாம், ரங்கண்ணா கிட்ட தான் சொல்லிண்டார்.
எதுக்கு வந்தார்?
அண்ணா கிட்ட படித்தவர் தான். இத்தனை காலமாக அவர் என்னை சரியாக பார்த்தது கூட கிடையாது. ஊரில் யாரோ சொன்னாளாம், வந்தாராம், பாடி கேட்கணும்னார். முதல் பரிச்சயமே இப்போதான்.
இவ்வளவு நன்னா பாடுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது பாபு. அன்னைக்கு அந்த வடக்கத்தியார் வந்தபோது பாடினியே, அப்போ தானே கேட்டிருக்கேனா? எனக்கு பெருமையாக இருந்தது. வீட்டுக்காரங்க கேட்குற போது அழுகழுகியாக வந்தது. கோபமாக கூட இருந்தது.
கோபம் என்ன? ஆமா, நீ இவ்வளவு பெரியவன் ஏன் எனக்கு சொல்லல?
என்ன யமுனா இது?
நானா தான் எல்லாம் கண்டுபிடிச்சுக்கணுமா?
பின்ன நானாக வந்து இந்தா கேளுன்னு இழுத்து வச்சுட்டு ஆரம்பிக்கிறதா? மாம்பழத்துல பக்கத்துல ரூம்ல ஒருத்தர் கதை எழுதுகிறவர். 10 நாளைக்கு ஒரு தடவை என்னை மடக்கி போட்டு எழுதின கதையெல்லாம் வாசிக்க ஆரம்பித்து விடுவார். அந்த மாதிரி என்ன இருக்கு நீ சொல்றது?
யமுனா புன்னகை தவிழ உட்கார்ந்திருந்தாள். கண் நினைவில் செருகியிருந்தது.
பெரிய மகாத்மா கிட்ட 2 தினசம் ஆசாமிங்க இருப்பாங்கன்னு வடக்கே இருந்து ஒரு ராணி வந்திருந்தா தஞ்சாவூருக்கு. அவ சொல்லுவா, ரொம்ப கெட்டிக்காரனா குட்டி பெரியவனா ஒருத்தன் இருப்பன், நல்ல பொறுக்கின அசடா ஒருத்தனும் இருப்பான்னு சொல்லுவா அவ. அந்த 2வது மாதிரி நான் ஒருத்தி இருக்கேன்னு இத்தனை நாளா
என்று கடலின் தொலைவில் பார்த்து கொண்டே சிரித்தாள் அவள். அப்படியே நான் பெரியவனா இருந்தாலும் நீ அசடா பெரியவளான்னு நான் அல்லவா சொல்லணும்?
ஏதாவது சொல்லிக்க. நீ அசடுகளையும் பெரியவங்க கட்டி இழுத்துக்கிட்டு தானே போக வேண்டியிருக்கு.
வேலை செய்கிற அனாதை ஸ்தாபனத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள் யமுனா. ஒவ்வொருவராக வர்ணித்து கொண்டு வந்தாள். இருள் கவிழ்ந்து கொண்டிருந்தது. அலையின் பின்னணியில் ரசமும் விவரமும் நிறைந்த அவள் பேச்சு மெல்லிசை போல கேட்டது. ஆடாமல் அசங்காமல் பேசிக் கொண்டு வருகிறாள். கையும் காலும் ஆட்டத் தெரியாது அவளுக்கு. முகத்தில் கூட அவ்வளவாக சலனங்கள் தெரியாது. பொங்குகிற உணர்ச்சியாக இருந்தால் ஒரு சிறு சுருக்கமாக அல்லது ஏற்றமாக அல்லது சுழிப்பாக கண்ணிலும் புருவத்திலும் உதட்டிலும் தெரியும். அசையாமல் பேசுவாள். தூரத்தில் பார்ப்பவர்களுக்கு வேறு யாரோ பேசுவது போல் இருக்கும். இந்த சளிப்புகளும் விரிவுகளும் கூட இப்போது தெரியவில்லை. சாலை நீள விளக்கொலியின் நெடிய மங்கலில் சரியாக தெரியவில்லை. பாபு குரலைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தான். பேச்சின் பொருளை கூட மனதில் வாங்கவில்லை. யார் யாரோ பெண்கள் பெயரெல்லாம் வருகிறது அவள் பேச்சில். எதற்காக இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறாள்? வரவேண்டிய இடத்திற்கு வர முடியாமல் என் மனதை எங்கோ பாய்ச்சு காட்டி ஒதுக்கி கொண்டு போகிறாளா? ஆமாம், நிஜமாவே அவளுக்கு பயம்தான். மௌனத்தை கண்டு பயந்து சாகிறாள். மௌனம் எதையெதையெல்லாம் கொண்டு வருமோ என்று அஞ்சி ஓடுகிறாள். இதெல்லாம் பாசியை விளக்குகிற கதைதானே, முழுவதும் தப்பிவிட முடியுமா? ஏன் இப்படி இடைவெளி இல்லாமல் இந்த பேச்சு? நீ சிரித்தாலும் நானா சிரிக்கப் போகிறேன். குரல் தக்கச்சுறுதியில்தான் பேசுகிறது. ஆனால் எதையும் தீர்மானமாக எளிதாக தொனியும் வளமும் பொங்க பொங்க பேசுகிறது. குரலில் சிறிது. இது என்ன? எதனால் இந்த கரகரப்பு?
கரகரப்பு இல்லை, ஒரு கால் நடு வயதின் தடிப்போ என்னமோ. சிறிது கட்டை தொண்டைதான். இன்னும் கொஞ்சம் கட்டையாக இருந்தால் ஆண் குரலாக இருக்கும். இந்த குரல் கூட என் உடலை கிளறுகிறதே. குரலில் உள்ள இந்த தடிப்பா இப்படி கிளறுகிறது?
என்ன பாபு, நான் சொல்றத கேட்கிறியா இல்லையா? நீ நான் மாத்திரம் பேசிக்கிட்டே இருக்கேனே.
என்ன?
நான் இத்தனை நாளியா எனக்கேதான் பேசிக்கிட்டு இருந்தேனா?
கேட்கிறேனே.
எங்க கேட்கிற? நான் இப்ப என்ன சொன்னேன் சொல்லு.
உங்க ஆசிரமத்தை பத்தி.
அதை பத்தி தான் அரைமணியா பேசுறேனே, கடைசியா என்ன சொன்னேன்?
கவனிக்கவில்லை, ஏதோ நினைச்சுட்டு இருந்தேன்.
என்ன நினைச்சுட்டு இருந்த நீ?
பழைய நாட்களை பத்தி. யமுனா, நீ ஈர்க்குச்சியால புழுவை தள்ளுகிறார் போல தள்ளி தள்ளி பிரயோஜனம் இல்லை.
என்ன
சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சேன், முடியவில்லை. கழுகு கையில இருக்கிறத கொத்தி கொத்திண்டு போறாப்புல ஏதாவது வந்து அடிச்சுட்டு போயிடுறது. யமுனா பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். ஒரே வார்த்தையில் சொல்லிவிடட்டுமா? சட்டுன்னு சொல்லிவிடுகிறேன். அதுக்குள்ளேயும் ஏதாவது வந்து தடுத்துடும்னு பயமா இருக்கு.
சொல்லு.
நீதான் எனக்கு வேணும். கடல் இறைந்து கொண்டிருந்தது. அங்கும் இங்கும் உட்கார்ந்திருந்த கும்பல்கள் பேசுவது அலை எழுந்து விழுந்த இடையில் மெதுவாக கேட்டது. 1 நிமிஷம், 2 நிமிஷம் இருள் சூடாக ஊர்ந்தது.
நான் தான் வேணுமா?
மோகமுள், 3வது பாகத்தின் 2வது அத்தியாயத்தின் ஒரு பகுதி முடிந்தது.